வணக்கம். வினவு செய்தி அறிக்கை. பிக்பாஸ் ஜூலி முதல் செங்கல்பட்டு கலா வரை விதவிதமான குற்ற செய்திகள். நாளிதழை திறந்தாலே கொலை, கொள்ளை, பாலியல் வன்முறை, கள்ளக்காதல் தொடர்பான வன்முறைகள், தற்கொலைகள், செயின் பறிப்பு, கொள்ளை சம்பவங்கள் போன்றவையே செய்திகளில் அதிகம் இருக்கின்றன. பொள்ளாச்சி பாலியல் வன்முறை போன்ற ஒன்று இரண்டு சம்பவங்களே மக்களின் கவனத்தை பெறுகின்றன. நமது கவனத்திற்கு வராத செய்திகள் நாம் எப்படி ஒரு அபாயகரமான காலத்தில் வாழ்கிறோம் என்பதை மறைத்து வைத்திருக்கிறது. இந்த குற்ற சம்பவங்களுக்கு தமிழக அரசின் டாஸ்மாக் போதையும் பாலியல் வெறியை தூண்டும் போர்னோ இணையதளங்களும் குற்றச்செய்திகளையே நொறுக்கு திணிகளாக வழங்கும் ஊடகங்களும் குற்றவாளிகளுக்கு ஆதரவான போலீஸு அதிகார வர்க்கமும் பணத்திமிர் பிடித்த மேட்டுக்குடி உலகமும் காரணங்களாக இருக்கின்றன. மக்கள் தமது பாதுகாப்பை தாமே எப்படி உருவாக்குவது? சக மனிதர்களின் துயர்களை துடைக்கும் புதிய சமூக அமைப்புகளை எப்படி உருவாக்குவது என்பதையே கோருகின்றன இன்றைய நிலைமைகள். கீழ்கண்ட செய்திகள் 13/3/2019 அன்று நாளிதழ்களில் இடம்பெற்றவை. குற்றச்செய்தி 1. போலீஸை தாக்கிய நடிகை. சென்னை வேப்பேரி டவுட்டன் ரித்தர்டன் சாலையில் இரவு 9:30 ஒரு கார் நின்று கொண்டிருந்தது. அந்த காரில் பிக்பாஸ் ஜூலியும் அவரது நண்பர்களும் இருந்திருக்கிறார்கள். இதனால் அந்த சாலையில் டிராஃபிக் அதிகமாகி இருக்கிறது. அந்த வழியாக வந்த வேப்பேரி தலைமை காவலர் பூபதி இது குறித்து கேட்டபோது இருவருக்கும் வாக்குவாதம் நடந்துள்ளது. இறுதியில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இந்த சம்பவம் குறித்து வேப்பேரி காவல் நிலையத்தில் பூபதி புகார் அளித்துள்ளார். பதிலுக்கு ஜூலி தரப்பினரும் புகார் அளித்துள்ளனர். இரண்டு புகார்களின் அடிப்படையில் விசாரணை நடத்தி வருகிறது போலீசு. சென்னையில் குடித்துவிட்டு அராஜகம் செய்யும் திரையுலக மாந்தர்களின் எண்ணிக்கை தற்போது வாடிக்கையாகிவிட்டது. தமது சினிமா செல்வாக்கால் தங்களை கடவுள் போன்று அவர்கள் கருதி கொள்கின்றனர். குற்றச்செய்தி 2. சைதாப்பேட்டை அரசு விடுதியில் மாணவர்களுக்குள் மோதல். சென்னை சைதாப்பேட்டையில் MC ராஜா மாணவர் விடுதி உள்ளது. இந்த விடுதியில் 100+ மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் தங்கி படிக்கிறார்கள். அதில் ஒரு சில மாணவர்கள் குடித்துவிட்டு விடுதிக்கு வந்திருக்கிறார்கள். குடிக்காத மாணவர்கள் சக மாணவர்கள் ஏன் குடித்து வருகிறீர்கள் என கேட்க இருதரப்பு மாணவர்களும் மோதிக்கொண்டனர். இது குறித்து விடுதி காப்பாளர் சைதாப்பேட்டை போலீஸில் புகார் அளித்திருக்கிறார். தாக்குதலில் காயமடைந்த மாணவர்கள் 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தாக்குதல் நடத்திய 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த விடுதியில் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை. மாணவர்கள் படிக்கும் சூழலை கட்டமைப்பை உருவாக்காத அரசு பள்ளி, கல்லூரி, கோவில்கள் என எங்கும் டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்திருப்பதே மாணவர்களின் சீரழிவுக்கு காரணம். குற்றச்செய்தி 3. தனியாக இருந்த இளம் பெண்ணை வல்லுறவுக்குள்ளாக்க முயற்சி. திருவெற்றியூர் சண்முகபுரத்தில் தனது 2 குழந்தைகளுடன் வசித்து வருகிறார் கணவனை பிரிந்து வாழும் பெண் ஒருவர். அவர் தனியாக இருப்பதை தெரிந்து கொண்ட அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்ற இளைஞன் குடித்துவிட்டு இரவு 1 அவரது வீட்டுக்கு சென்று கத்திமுனையில் மிரட்டியிருக்கிறான். பயந்த அப்பெண் கூச்சலிடவே தப்பிக்க முயற்சித்துள்ளான். சத்தம் கேட்டு வந்த பொதுமக்கள் அவனை பிடித்து சரமாரியாக தாக்கி போலீசிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அவனை பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து போலீசார் சிறையில் அடைத்தனர். ஒருவேளை இந்த குற்றவாளி பெரிய இடத்து இளைஞனாக இருந்தால் போலீசு வழக்கை அந்த பெண் மேலேயே போட்டிருக்கும். அரசு நடத்தி வரும் மதுக்கடைகள் மக்களை எப்படி கிரிமினல்களாக மாற்றி வருகின்றன என்பதற்கு இந்த செய்தி ஒரு சான்று. குற்றச்செய்தி 4. பள்ளி மாணவியை சீரழித்த டிரைவர். பொள்ளாச்சியில் பெண்களை சீரழித்த சம்பவம் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இந்தியா முழுவதும் தொடர்ந்த வண்ணம் இருந்தாலும் பல சம்பவங்கள் வெளிவருவதில்லை. விதிவிலக்காக சில சம்பவங்கள் வெளியில் தெரிகின்றன. சென்னை பெருங்குடி சீவரம் பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவி ஒருவரை திருமணம் செய்வதாக கூறி வல்லுறவுக்கு ஆளாக்கியுள்ளான் பெருங்குடி கல்லுக்குட்டையை சேர்ந்த பிரபு என்பவன். இது குறித்து பெண்ணின் பெற்றோர் துறைப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவே அவன் கைது செய்யப்பட்டுள்ளான். கைது செய்யப்பட்ட பிரபுவுக்கு ஏற்கனவே 2 மனைவி, 3 குழந்தைகள் இருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் இதுபோன்று 4 மாணவிகளை தான் ஏமாற்றியுள்ளதாக விசாரணையில் தெரிவித்துள்ளான். அவனை போக்சோ சட்டத்தில் கைது செய்து புழல் சிறையில் அடைத்துள்ளனர். விடலை பருவ மாணவிகளுக்கு தேவையான விழிப்புணர்வு, பாலியல் கல்வி, பாதுகாப்பு எதுவும் இந்த அரசால் செய்யப்படவில்லை. மறுபுறம் இந்த பாதுகாப்பின்மையை தேர்ந்த குற்றவாளிகள் பயன்படுத்திக் கொள்கின்றனர். குற்றச்செய்தி 5. குடிக்க பணம் தராததால் கத்தி குத்து. 52 அடுத்த அத்திப்பட்டு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பைச் சேர்ந்தவர் அப்பு. நேற்று முன்தினம் தனது நண்பர்கள் முருகன், நெப்போலியன், ஆறுமுகம் ஆகியோருடன் வீட்டின் அருகே மது அறிந்து கொண்டிருந்த போது கூடுதலாக மது வாங்க அப்புவிடம் நண்பர்கள் பணம் கேட்டுள்ளனர். அவர் தர மறுத்ததால் ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த அவர்கள் அப்புவை கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு தப்பினர். படுகாயமடைந்த அப்பு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அம்பத்தூர் போலீசார் வழக்கு பதிந்து 3 பேரை தேடி வருகின்றனர். குடித்துவிட்டு நடக்கும் குற்றங்கள் ஒரு ரகமென்றால் குடிக்கும் போதே நடக்கும் குற்றங்கள் இன்னொரு ரகம். இந்த குற்றங்களின் ஸ்பான்சர் தமிழக அரசே தான். இதனை தடுப்பதற்கு ரேஷன் கடையிலேயே மாதம் 2 ஃபுல்லு அளிக்கலாமே. குற்றச்செய்தி 6. ஆணவக்கொலை செய்ய திட்டமிட்டதால் காதல் ஜோடி தற்கொலை முயற்சி. சென்னை தேனாம்பேட்டையை சேர்ந்த ஏழுமலையின் மகன் தேவராஜ் கல்லூரியில் படிக்கும்போது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தைச் சேர்ந்த திவ்யா என்ற பெண்ணை காதலித்துள்ளார். இந்த விவகாரம் திவ்யா வீட்டுக்கு தெரிய எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நண்பர்களின் உதவியுடன் இருவரும் பதிவு திருமணம் செய்திருக்கிறார்கள். இது பெண்ணின் வீட்டாருக்கு தெரிந்து பையன் வீட்டுக்கு வந்து சண்டை போட்டிருக்கிறார்கள். கூடவே மகளை வீட்டுக்கு அழைத்து சென்று ஆணவக்கொலை செய்ய திட்டமிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த இருவரும் சென்னை மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலை அருகே விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார்கள். அவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். அவர்களிடம் போலீஸ் விசாரணையை நடத்தி வருகிறது. காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்களை கொலை செய்ய துடிக்கும் பெற்றோர்கள் இன்னமும் நிறைய இருக்கிறார்கள். தருமபுரி இளவரசன், உடுமலைப்பேட்டை சங்கர், திருச்செங்கோடு கோகுல் என்று கொலைகள் தொடர்கின்றன. இந்த சூழ்நிலையில் தமது காதல் மறுக்கப்படும் போது காதலர்கள் என்ன செய்ய முடியும்? ஆதிக்க சாதி வெறியை தகர்ப்பது எப்போது? குற்றச்செய்தி 7. கஞ்சா கடத்தியவர் கைது. மதுரை கூடல்புதூர் போலீசார் அலங்காநல்லூர் மெயின் ரோட்டில் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்தவர்களை பிடித்துள்ளனர். அவர்களிடம் இருந்த 2 பெரிய பண்டல்களை பிரித்து பார்த்தபோது கஞ்சா இருந்தது. அது 11 கிலோவாம். அதனை பறிமுதல் செய்து கைது செய்து விசாரணையை நடத்துகிறார்கள். டாஸ்மாக்கில் மது கடலாக ஓடிக்கொண்டிருக்கும் போது கஞ்சா கொஞ்சம் குளம் போல ஆங்காங்கே இருக்கிறது. இன்றைய இளைஞர்கள் மாணவர்களை சீரழிக்கும் விதவிதமான போதைப் பொருட்களில் கஞ்சா முக்கியமான ஒன்று. இன்று வரை எல்லா இடங்களிலும் விற்பனைக்கு கிடைக்கும் கஞ்சாவை ஏன் அரசு தடுத்து நிறுத்த முடியவில்லை? மூதாட்டியிடம் 6-7 செயின் பறிப்பு. வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த 74 வயதான பச்சம்மாள் நேற்று முன்தினம் மாலை வீட்டின் வெளியே நின்றபோது ஹெல்மெட் அணிந்து பைக்கில் வந்த வாலிபர் பச்சம்மாளிடம் தண்ணீர் கேட்டுள்ளார். பச்சம்மாள் தண்ணீர் கொடுத்ததும் குடித்துவிட்டு கண் இமைக்கும் நேரத்தில் அவரது கழுத்தில் கிடந்த 6-7 செயினை பறித்து கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பியுள்ளார். இதுகுறித்து ராஜமங்கலம் போலீஸில் பச்சம்மாள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். தனித்திருக்கும் முதியவர்களை கொலை செய்வது, கொள்ளையடிப்பது அதிகரித்து வருகிறது. குறுக்கு வழியில் ஆடம்பரமாக வாழ நினைக்கும் இளைஞர்கள் சிலர் முதியவர்களை குறிவைத்து திருடுகின்றனர். நுகர்வு கலாச்சாரத்தின் விளைவு இது. குற்றச்செய்தி 9. ரேஷன் கடை ஊழியரிடம் செயின் பறிப்பு. திண்டுக்கல்லில் உள்ள ரேஷன் கடை பெண் விற்பனையாளர் அழகுமணி நேற்று மாலை வேலை முடிந்து திண்டுக்கல் ஒத்தக்கடை அருகே மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த போது ஹெல்மெட் அணிந்த இருவர் அவர் கழுத்தில் இருந்த செயினை பறித்து சென்றனர். இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த அவர் பலத்த காயமடைந்தார். தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவரை போலீஸ் விசாரணை செய்கிறதாம். வீட்டை விட்டு வெளியில் வரும்போது செயினை கழட்டி வச்சுட்டு வர வேணாமா என்று அறிவுரை கூறுவதை தவிர போலீஸ் வேற என்ன செய்ய முடியும்? வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிப்பதற்கேற்ப செயின் வழிப்பறியும் அதிகரித்து வருகின்றது. குற்றச்செய்தி 10. வரதட்சணை கொடுமை, ஆர்டிஓ மிரட்டுவதாக கலெக்டரிடம் மனு. செங்கல்பட்டு அடுத்த ஆத்தூர் தென்பாதி கிராமத்தைச் சேர்ந்த அஞ்சலி தேவிக்கும் இருங்குன்றப்பள்ளியைச் சேர்ந்த விஜயகுமாருக்கும் கடந்த 2017 திருமணம் நடந்துள்ளது. வரதட்சணையாக 21 சவரன் நகை, தட்டுமுட்டு சாமான்கள் உட்பட அனைத்தும் கொடுத்திருக்கின்றார்கள். திருமணமான அடுத்த நாளே நகையை அடமானம் வைத்து வீடு கட்ட வாங்கி கொண்டார் மாமியார் கலா. இன்னொரு பக்கம் கணவனும் அவரது சகோதரியும் பெரிய பைக் வாங்கித்தர சொல்லி துன்புறுத்தியதாக தெரிகிறது. அஞ்சலி தேவி வெளியில் செல்ல நகை வேண்டும் என்று கணவனிடம் கேட்க இருவருக்கும் சண்டை வந்துள்ளது. கணவன் தாக்கியதால் அஞ்சலி தேவிக்கு கருசிதைவு ஏற்பட்டுள்ளது. எனவே அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறார். சில காலம் கழித்து தனிக்குடித்தனம் சென்றிருக்கிறார்கள். ஆனால் விஜயகுமார் வீட்டுக்கு வருவதில்லை. வீட்டு வாடகையும் கட்ட முடியவில்லை. மாமியார் கலாவிடம் காசு கேட்டதற்கு அடித்து உதைத்ததாக தெரிகிறது. கணவனும் இதை கண்டுகொள்ளவில்லை. மேலும் 5 லட்சம் கொண்டு வா என்று கணவன் கூறியதாக தெரிகிறது. இந்நிலையில் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அஞ்சலி தேவி இறந்து விடுகிறார். இது குறித்து ஆர்டிஓ விசாரணை நடக்கிறது. அந்த விசாரணையில் பாதிக்கப்பட்ட தங்களது குடும்பத்தாரையே மிரட்டுவதாகவும் மணமகன் வீட்டுக்கு ஆதரவாக நடந்து கொள்வதாகவும் அஞ்சலி தேவியின் சகோதரர் கலெக்டரிடம் புகார் அளித்துள்ளார். ஆண்டுதோறும் வரதட்சணை கொடுமையால் ஆயிரக்கணக்கான பெண்கள் மடிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆணாதிக்கத்தின் ஆணிவேராக இந்த கட்டமைப்பு இருக்கும் வரை இந்த மரணங்களை தடுப்பது எப்படி? சாதிவெறி, மதவெறி இரண்டும் இணைந்து நமது பெண்களை துன்புறுத்துவதில் வரதட்சணையும் போட்டி போடுகிறது. வரதட்சணைக்கு எதிரான சட்டங்கள் இருந்தும் என்ன பயன்? குற்றச்செய்தி 11. ஒரு காதல், மூன்று கொலை. திண்டுக்கல்லில் நேற்று முன்தினம் திருப்பூர் பாண்டி, அவரது மனைவி பஞ்சவர்ணம் இருவரும் பட்டப்பகலில் வெட்டி கொல்லப்பட்டனர். கடந்த ஆண்டு குமரேசனை வெட்டி கொன்றதற்காகவே பழிக்கு பழியாக இந்த கொலை நடந்துள்ளதாக போலீஸு கருதுகிறது. திண்டுக்கல் குடப்பாறைப்பட்டியில் கடந்த 2014ஆம் ஆண்டு நடந்த காளியம்மன் கோவில் திருவிழாவில் பங்கேற்க பெரிய குலத்தைச் சேர்ந்த முருகன் தனது உறவினரான அருண்பாண்டியன் வீட்டுக்கு வந்துள்ளார். அப்போது திருப்பூர் பாண்டியின் உறவுக்கார பெண் சுகன்யாவோடு காதல் வந்துள்ளது. இந்த சம்பவத்தை தெரிந்து கொண்ட திருப்பூர் பாண்டி முருகனை தாக்க ஆத்திரமடைந்த அருண்பாண்டியன் திருப்பூர் பாண்டியை தாக்கியுள்ளார். அதனால் முதல் அருண்பாண்டியனின் உறவினர் கோபிநாதனுக்கும் திருப்பூர் பாண்டிக்கும் கோஷ்டி பிரச்சனையாக மாறியுள்ளது. இந்த இரண்டு கும்பலுக்கும் அடிக்கடி கத்திக்குத்து சண்டைகளும் நடந்த வண்ணம் இருந்திருக்கின்றன. ஒரு கட்டத்தில் கோபிநாதனின் ஆதரவாளர் குமரேசன் தங்களை தீர்த்து கட்டிவிடுவார் என்ற பயத்தில் திருப்பூர் பாண்டியின் மகள்கள் குமரேசனை போட்டு தள்ளியுள்ளனர். அதற்கு பழிவாங்கவே தற்போது இருவரையும் போட்டு தள்ளியிருக்கிறார் குமரேசனின் அக்கா மகன் சிவா. காதல், குடும்பம், நட்பு எதிலும் மக்கள் இன்னமும் ஜனநாயக ரீதியாக செயல்படுவதில்லை. நாட்டை ஆளும் அரசியல்வாதிகளுக்கு போலி ஜனநாயகம் கை கொடுப்பதைப் போல சமூகத்தை பிற்போக்காக நிறுத்தி வைப்பதற்கு பார்ப்பனியம் கை கொடுக்கிறது. போலி ஜனநாயகத்தை வீழ்த்துவதும் பார்ப்பனியத்தை ஒழிப்பதும் வேறு வேறு அல்ல. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. மேலும் செய்திகளுக்கு உழைக்கும் மக்களின் இணைய குரலான வினவதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.